அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை அமைதி பேச்சின் போது விடுதலை புலிகளுக்கு நார்வே தூதர் எரிக் சோல்ஹேம் பணம் கொடுத்ததாக இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியிருப்பது குறித்த செய்தி. இலங்கை அதிபர் தேர்தலை மனதில் வைத்து செய்யப்படும் பொய் பிரச்சாரம் இது என்று எரிக் சோல்ஹேம் மறுத்திருப்பது குறித்த செய்தி. இலங்கை வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கு 8 வாகனங்களை வழங்க இந்தியா முன்வந்திருப்பதை ஏற்க மறுப்பது ஏன் என்பது குறித்து வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானத்தின் கருத்துக்கள்.
என்ன பொறுத்த வரையில ஒரு வாகனம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் 8 வாகனத்தை கொடுத்துட்டு அதில திறம்பட செயல்படுறதைக்கு சொல்றதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அப்படி தீர்மானிக்கலாது. அதனுடைய அடிப்படை என்னன்றது மிக குழப்பம் ஏற்படும்.
நிறைவாக வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தொடரின் 2 பகுதி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இஸ்லாமிய அரசு அமைப்பின் ஆயுததாரிகள் மேலும் ஒரு அமெரிக்க பணைய கைதியை தாங்கள் தலைவெட்டி கொன்றதாக காட்டும் வீடியோவை இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றனர். சென்ற வருடம் சிரியாவில் கடத்தப்பட்டிருந்த அமெரிக்க உதவி பணியாளரான அப்துல் ரஹ்மான் காசிக் கொல்லப்பட்டுவிட்டதாக இந்த வீடியோவில் கூறப்படுகிறது. இஸ்லாத்துக்கு மாறுவதற்கு முன்பாக பீட்டர் காசிக் என்று அறியப்பட்டவர் இந்த அப்துல் ரஹ்மான். முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கத்தியை காட்டி அமெரிக்க துருப்பினர் அனைவருக்கும் இதே கதிதான் ஏற்படும் என அச்சுறுத்துவதாக இந்த வீடியோ அமைந்திருக்கிறது. இதற்கு முன்னால் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க பணைய கைதிகள் கொல்லப்பட்டதை காட்டும் வீடியோக்களில் வந்திருந்த அதே நபராக முகமூடி அணிந்த அந்த நபர் தெரிகின்றார். சிரியன் சிப்பாய்கள் என்று தெரிவிக்கப்படும் நபர்கள் வரிசையாக மண்டியிட வைக்கப்பட்டு பின்னால் நிற்கக்கூடிய ஆயுததாரிகளால் தலைவெட்டி கொல்லப்படுவதாக இந்த வீடியோவில் வருகிறது.
இதனிடையே அப்துல் ரஹ்மான் காசிக் கொல்லப்பட்டு விட்டாரா என்று அமெரிக்க அரசிடமிருந்து அதிகாரபூர்வமான உறுதிப்படுத்தலுக்காக காத்திருப்பதாக அவரது பெற்றோர் கூறியிருக்கின்றனர். அவரை கடத்தியவர்கள் கூறுகின்ற தவறான நாமத்துடன் அவரை நினைவில் வைத்திருக்காமல் அவர் அவரது நண்பர்களோடும் குடும்பத்தவர்களுடனும் பகிர்ந்து கொண்ட அன்புக்காகவும் அவர் ஆற்றிய பணிக்காகவும் அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அப்பாவி அமெரிக்கர் ஒருவர் கோரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்ற சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். சிரியாவில் மோதல்களிலிருந்து தப்பிவரும் மக்களுக்கு உதவுவதற்காக சென்ற கருணையுள்ள மனிதன் அப்துல் ரஹ்மான் காசிக் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருக்கிறார்.
நைஜீரியாவில் இஸ்லாமியவாத ஆயுததாரிகளான போக்கோ ஹராமால் பிடிக்கப்பட்டிருந்த சிபோக் நகரின் கட்டுப்பாட்டை மீட்டெடுத்திருப்பதாக அந்நாட்டின் இராணுவம் கூறியிருக்கிறது. போக்கோ ஹராம் சிபோக் நகரை தாக்கி 48 மணி நேரங்களில் நேற்று சனிக்கிழமை அதனை மீட்டிருப்பதாக இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஊரிலிருந்துதான் கடந்த ஏப்ரலில் 200 அதிகமான பள்ளிக்கூட மாணவிகள் கடத்தப்பட்டிருந்தனர். தற்போது நடந்த சண்டைகளில் எத்தனை பேருக்கு பாதிப்பு என்பது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை என்றாலும் போக்கோ ஹராம் ஆயுததாரிகள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுவட்டார கிராமங்களில் ஜிஹாதிகள் இன்னும் நிலை கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதனால் பாதுகாப்பில்லாமல் உணர்கிறோம் என்றும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
உலகத் தலைவர்கள் இணக்கம் கண்டிருக்கின்ற பொருளாதார உறுதிமொழிகளை விபரித்து G20 மாநாட்டை ஆஸ்திரேலிய அதிபர் டோனி அபோட் முடித்து வைத்திருக்கிறார்.
We've signed off on a peer-reviewed growth package.
இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் அடுத்த 5 உலக பொருளாதாரம் மேலும் 2.1% வளர்ச்சி காணும் என்றும் அதன் மூலம் மில்லியன் கணக்கான தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் டோனி அபோட் கூறியிருக்கிறார். கிழக்கு யுக்ரோன் மோதல்களில் ரஷ்யாவுக்கு இருக்கின்ற பங்கு குறித்த மேற்குலகின் விமர்சனங்கள் தான் பிரிஸ்பனில் நடந்த இந்த மாநாட்டில் முக்கிய இடம் பிடித்திருந்தன. இறுதி உறுதிமொழிகள் வெளியிடப்பட முன்னதாகவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மாநாட்டிலிருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு யுக்ரைனில் 4 முன்னர் வானில் வெடித்து நொறுங்கி தரையில் சிதறியிருந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சிதிலங்களை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக நெதர்லாந்து பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகள் கட்டுப்படுத்திய ஒரு பகுதியில் விமானம் கீழே விழ பெரும்பாலும் டச்சு பிரஜைகளாக இருந்த விமானத்தில் இருந்த கிட்டத்தட்ட 300 கொல்லப்பட்டிருந்தனர்.
நைஜீரியாவில் தேவாலய தங்குவிடுதியொன்று இடிந்து விழுந்ததில் கொல்லப்பட்ட 74 தென்னாப்பிரிக்கர்களின் சடலங்களும் அவர்கள் உயிரிழந்த 2 மாதங்களுக்கு பின்னர் சொந்த நாட்டிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. பிரட்டோரியாவுக்கு வெளியே இருக்கின்ற விமானப்படைத்தளம் ஒன்றுக்கு இந்த சடலங்களை விமானம் ஒன்று கொண்டு சென்றிருக்கிறது. இடிபாடுக்குள் சிக்கியிருந்த உடற்பாகங்கள் சிதைந்து போயிருந்ததால் அவர்களை சடலங்களை இனங்காண்பது சிரமமாக இருந்தது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் தேர்தல் நெருங்குவதால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன் மீது பொய்க்குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதாக நார்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹேம் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அமைதி பேச்சு காலத்தில் விடுதலை புலிகளுக்கு எரிக் சோல்ஹேம் பணம் கொடுத்ததாகவும் அது தொடர்பில் தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாகவே எரிக் சோல்ஹேம் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தொகுத்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் அமைதி பேச்சுக்கள் நடந்த காலத்தில் நோர்வேயின் சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹேம் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு மறைமுகமாக நிதி வழங்கியதாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றஞ்சாட்டியிருக்கிறார். நோர்வேயின் முன்னாள் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சரும் இலங்கைக்கான சமாதான தூதருமான எரிக் சோல்ஹேம் மீதான இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நோர்வே அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டுமென்றும் மஹிந்த ராஜபக்ச கோரியிருக்கிறார். நோர்வேயின் பங்களிப்புடன் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் 2006 ஏப்ரலுடன் முறிவடைந்தது. அதன் பின்னர் 3 ஆண்டுகளில் இலங்கை அரச படைகள் விடுதலை புலிகள் இயக்கத்தை தோற்கடித்த நிலையில் 2009 மே மாதம் உள்நாட்டுப் போரும் முடிவுக்கு வந்தது. போர் வெற்றி கொண்டாட்டங்களின் உச்சத்தில் 2010 ஜனாதிபதி தேர்தலில் 2ம் தவணைக்காக வெற்றி பெற்ற மஹிந்த ராஜபக்ச இப்போது 3வது தவணைக்காகவும் போட்டியிட இருக்கின்ற நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களும் சூடுபிடித்து வருகின்றன. வடக்கு பிராந்தியத்துக்கான அதிவேக நெடுஞ்சாலையை அமைக்கும் பணியில் வடமேல் மாகாணத்தில் இருக்கின்ற குருநாகல் நுழைவாயிலுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அங்கு நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய போதே மஹிந்த ராஜபக்ச எரிக் சோல்ஹேம் மீதான குற்றச்சாட்டுகளையும் நேற்று முன்வைத்திருக்கிறார். ஜெனீவாவுக்கு சென்று சாட்சியம் அளிக்க தயார் என்று சோல்ஹேம் கூறியிருக்கிறார். அன்று சோல்ஹேம் வந்து என்னிடம் என்ன கூறினார்? உங்களின் இராணுவத்தால் எந்த வழிகளிலும் விடுதலை புலிகளை தோற்கடிக்க முடியாது என்று கூறினார். விடுதலை புலிகளின் தலைவர் யுத்தத்தில் மிகவும் வல்லவர் என்று கூறினார். ஜீனியஸ் என்று கூறினார். நான் ஒரு பதில்தான் அவரிடம் கூறினேன். அவர் வடக்கு காடுகளில் பிறந்த மனிதர், நான் தெற்கு காடுகளில் பிறந்த மனிதர் என்று எரிக் சோல்ஹேமுக்கு பதில்
கூறினேன்.
நோர்வேயின் சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹேம் விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்ததாகவும் அது தொடர்பில் தம்மிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் சரியென்றால் இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி நோர்வே அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டுமென்றும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இங்கு கூறினார். 1999 2006 காலப்பகுதியில் இலங்கையில் அமைதி முயற்சிகளில் முக்கிய பங்காற்றியவர் எரிக் சோல்ஹேம் இலங்கையின் போர்க்கால அழிவுகள் தொடர்பில் நடத்தப்படக்கூடிய எந்தவொரு சர்வதேச விசாரணைக்கும் சென்று சாட்சியம் அளிப்பதற்கு எரிக் சோல்ஹேம் விருப்பம் தெரிவித்திருப்பதாக அவரை மேற்கோள் காட்டி அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இலங்கை ஜனாதிபதி சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எரிக் சோல்ஹேமின் பதிலை உடனடியாக பெற முடியவில்லை. இது தொடர்பில் நாளை பிபிசியிடம் பேசுவதாக அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே தேர்தல் நெருங்குவதால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னை பற்றி பொய் கூறுவதாகவும் நாளை திங்கட்கிழமை உண்மை நிலவரத்தை தெளிவுபடுத்துவதாகவும் எரிக் சோல்ஹேம் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார்.
செய்தியை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கு 8 வாகனங்களை வழங்க இந்தியா முன்வந்திருப்பது பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபைக்கு உறுப்பினர்களின் பாவனைக்கென 8 வாகனங்களை வழங்க இந்தியா முன்வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆயினும் இந்த நடவடிக்கை மாகாண சபை உறுப்பினர்களிடையே குழப்ப நிலையை உருவாக்கும். ஆகவே அவ்வாறு வழங்குவதாக இருந்தால் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாகனங்கள் வழங்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 8 வாகனங்கள் மட்டுமே வழங்கப்படுமானால் அவற்றை உறுப்பினர்கள் யாரும் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று வலியுறுத்தி சபை உறுப்பினர்களுக்கு மொட்டை கடிதங்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. முன்னதாக வடமாகாண சபை உறுப்பினர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது சபையின் 38 உறுப்பினர்களுக்கும் இந்தியா வரி விலக்களிக்கப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்து வழங்க முன்வந்திருந்ததாகவும் ஆயினும் இலங்கையின் நிதியமைச்சு அதற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டதாகவும் மாகாண சபையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கு அவ்வாறு வரி விலக்களிக்கப்பட்ட நிலையில் வாகனங்களை வழங்கினால் நாட்டில் உள்ள ஏனைய 8 மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் அந்த சலுகையை வழங்க வேண்டியிருக்கும் என்பதனால் அவ்வாறு செய்ய முடியாது என்று நிதியமைச்சு காரணம் கூறியிருந்ததாகவும் இதனை அடுத்தே 8 வாகனங்களை மட்டும் வழங்க இந்தியா முன்வந்துள்ளதாக தெரிகின்றது. இது பற்றிய உண்மை நிலை என்ன என்பதை கேட்டறிவதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் அது பலனளிக்கவில்லை. இதுகுறித்து வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் என்ன என கேட்டேன்.
என்ன பொறுத்தவரையில வாகனம் கொடுக்கறதை பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனால் 8 வாகனத்தை கொடுத்துட்டு அதில திறம்பட செயல்படுற வைக்கன்று சொல்றதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அது அப்படி தீர்மானம் செய்யலாது. அதனுடைய அடிப்படை என்னன்றது மிக குழப்பம் ஏற்படும். அனாமதய கடிதம் அது 38 அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் கொடுக்க வேணும், தனிய சிலருக்கு கொடுக்கறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்ற மாதிரி தான் அந்த கடிதம் வந்து நான் ஏற்கனவே இந்திய துணை தூதரகத்துக்கு தெரிவித்திருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு மாகாண சபைக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்ப 8.7 மில்லியனுக்கு ஒரு வாகனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 மில்லியனுக்கான பாதிக்கக்கூடிய வாகனம் இங்கே இந்த முழு தொகைக்குமே வாகனங்கள் கொடுக்கலாம். இதுல அண்மையில பெற்றுக்கொள்ள வாகனங்கள் அமைச்சர்கள் அவை தலைவர் போன்றவர்களுக்கு அதே 5.7 மில்லியன் தான். அது பழைய வழிதான். இப்ப அங்கத்தவர்களுக்கு இனமாக வாகனங்கள் கொடுக்கப்படுமே ஆனால் அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகவும் இருக்க வேண்டும்
என்றார் சிவஞானம் அவர்கள். அதே நேரம் 2.5 வருடங்களின் பின்னர் வரி விலக்களிக்கப்பட்ட வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்கான உரிமை இந்திய வாகனங்களை பெற்றுக் கொள்வதனால் பாதிக்கப்படுமோ என்ற கேள்வியும் எழுந்திருப்பதாக சிவஞானம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்.
மாநிலசபை உறுப்பினர்களை பொறுத்தவரையில 2.5 வருட காலத்தை பூர்த்தி செய்த பின்பு அவர்கள் டியூட்டி ஃப்ரீ வரி விலக்கு அளிக்கிற வாகனம் பெற்றுக் கொள்ளுகிற உரிப்புடையவர்கள். ஆகவே இந்த இப்பொழுது ஒரு வருடம் முடிந்த பிறகு நிலையிலே இந்த வாகனங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் அந்த சலுகைக்கு குறித்தானதா இல்லையாவா அரசாங்கம் அதை நிராகரிக்குமா என்றதும் அடுத்த பிரச்சனை எழுகிறது. அவ்வாறு அதை பெற விரும்புகிறவர்கள் இந்திய வாகனத்தை பெறாமல் இருக்கலாம், இந்திய வாகனத்தை பெற்றுக் கொண்டு அதை பெற விரும்பாமலும் இருக்கலாம். அதற்கான தெளிவும் அந்த உறுப்பினர்கள் 38 பேரும் வழங்கப்பட வேண்டும், 38 பேருக்கும் வழங்கப்பட வேண்டும்
என்றார் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து தமிழக கண்ணோட்டம். முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறந்துவிட இயலாது என்று தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேரள முதல்வர் உம்மன்சாண்டிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளும் கூடுதல் விவரங்களை தருகிறார் சாதாத்.
முல்லை பெரியாறு அணையில் தற்போது நீர்மட்டம் 140 அடிகளை தாண்டிவிட்டிருக்கின்ற நிலையில் அந்த அணை உடைந்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று அஞ்சுகின்ற கேரள மக்களை ஆசுவாசப்படுத்தும் விதமாய் அணையிலிருந்து தமிழக அரசு நீரை திறந்துவிட வேண்டுமென கேரள முதல்வர் உம்மன்சாண்டி தமிழக அரசுக்கு எழுதியிருந்த கடிதத்துக்கு பதிலாக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையில் 142 அடிகள் வரையில் நீரை தேக்கிக் கொள்ள தமிழக அரசுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது என்பது இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 142 அடிகள் வரையில் நீரை தேக்கிக் கொள்ளும் அளவுக்கு முல்லை பெரியாறு அணை தற்போது வலுவாகத்தான் இருக்கிறது என உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கண்காணிப்பு குழு மிக அண்மையில் கூட முடிவு செய்திருக்கிறது எனவும் இந்த கடிதம் குறிப்பிடுகிறது. எனவே தற்போதைக்கு அணை கதவுகளை திறந்து விடுவதற்கான அவசியம் இல்லை என தமிழக முதல்வரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வைகை அணையில் கூடுமான அளவுக்கு நீரை தேக்கிக் கொண்டு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைக்க தமிழகம் முன்வர வேண்டும் என கேரளம் கோரியிருந்தது. ஆனால் வைகை அணைக்கான நீர்பிடிப்பு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே மழை பெய்யும் என்றும், எனவே முல்லைப்பெரியாறு அணையில் தேக்குகின்ற நீரை வைத்துத்தான் இரண்டு அணைகளுக்கும் இடைப்பட்ட பாசனப் பகுதிகள் பயன்பெறும் என்றும் பன்னீர்செல்வத்தின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தமிழக அரசு முல்லைப்பெரியாறு அணையில் நீரை தேக்கிக் கொள்வதில் கேரளம் தலையிடக்கூடாது என தமிழக முதல்வர் இந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். முல்லைப்பெரியாறு அணையில் நீரை திறந்துவிட்டு நீர்பிடிப்பை 136 அடிகளுக்கு குறைக்க உத்தரவிடச் சொல்லி உச்சநீதிமன்றத்தை கோரும் மனு ஒன்றை நேற்று சனிக்கிழமை அன்று கேரள அரசு தாக்கல் செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
சாதாத் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் தமிழக கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து சர்வதேச செய்திகள். இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழுவால் கடத்தி செல்லப்பட்ட அமெரிக்க தொண்டு நிறுவன ஊழியரின் மரணத்தை காட்டுவதாக கூறும் காணொலி ஒன்று இணையத்தில் பதிவேற்றப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக பிபிசி விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
இஸ்லாமிய அரசு இதுவரை வெளியிட்டிருக்கின்ற கொலை வீடியோக்களிலேயே அதிகம் விலாவாரியானது, அதிகம் கோரமானது என்றால் அது இதுதான். முந்தைய வீடியோக்களைப் போலல்லாமல் கொல்லுகின்ற கோரத்தை இது காட்சிப்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் இஸ்லாமிய அரசின் லட்சியம், அவர்களுடைய செயல்பாடுகள் போன்றவற்றின் விளக்கம் வருகிறது. அதன் பின்னர் பிடிபட்ட சிரியன் சிப்பாய்கள் கொல்லப்படுகின்ற காட்சி வருகிறது. இதற்கு முன்னர் வந்த வீடியோக்களின் வழியாக ஜிஹாதி ஜான் என்று அறியப்படுகின்ற நபர் முகமூடி அணிந்தபடி ஆங்கிலேயர் பாணியில் ஆங்கிலத்தில் இந்த வீடியோவிலும் பேசுகிறார். கொல்லப்பட்ட பணைய கைதிகளில் ஒருவர் முன்னாள் அமெரிக்க சிப்பாயான பீட்டர் கேசிக் என துண்டிக்கப்பட்ட தலை ஒன்றின் அருகில் நின்று அவர் கூறுவதாக இந்த வீடியோ அமைந்திருக்கிறது. இந்த வீடியோ நிஜமா என்பதை ஆராய்ந்து வருவதாய் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். அது உறுதி செய்யப்படுமானால் இஸ்லாமிய அரசினால் தலைவெட்டி கொல்லப்படும் 5வது மேற்குலக பணைய கைதியாக கேசிக் இருப்பார். அமெரிக்க பத்திரிகையாளர்களான ஜேம்ஸ் ஃபாலி, ஸ்டீவன் ஆகியோரும், பிரிட்டிஷ் பிரஜைகளான அலன் ஹெனிங், டேவிட் ஹெய்ன்ஸ் ஆகியோரும் ஏற்கனவே இதே பாணியில் தலைவெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தை சேர்ந்தவரான 26 பீட்டர் கேசிக் அமெரிக்க இராணுவத்துக்காக ஈராக்கில் பணியாற்றியிருக்கின்றார். பின்னர் அவசர மருத்துவ உதவி தொழில்நுட்ப வல்லுநராக பயிற்சி பெற்று லெபனானில் பாலஸ்தீன அகதிகளுக்கு எல்லையோர மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்து வந்திருந்தார். சிரியாவில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவியும் மருத்துவ உதவி பணியாளர்களுக்கு பயிற்சியும் வழங்க சேரா என்ற ஒரு அமைப்பை இவர் தோற்றுவித்திருந்தார். அந்த அமைப்பின் கீழ் பணியாற்றுவதற்காக கிழக்கு சிரியா சென்றிருந்த நேரத்தில் 2013 அக்டோபரில் அவர் பிடிபட்டிருந்தார். பீட்டர் கேசிக் இஸ்லாத்துக்கு மதம் மாறியதோடு தனது பெயரையும் அப்துல் ரஹ்மான் என்று மாற்றிக்கொண்டிருந்தார். அகதிகளுக்கு உதவியவர், இஸ்லாத்தை ஏற்றிருந்தவர் என்றெல்லாம் இருந்தும் கூட இஸ்லாமிய அரசு அமைப்பினர் அவரை கொன்றிருப்பதாக தெரிகிறது.
செய்தியை தொகுத்து தந்தவர் சாதாத். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 2 பகுதி தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
கால் நூற்றாண்டுக்கு முன்னர் வந்த தமிழ் திரைப்படமான சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தின் கடைசி காட்சி அது. நாடக பாணியிலான காட்சி என்றாலும் அது தமிழ் சமூகத்தின் அடிப்படை அலகான குடும்பம் என்கிற அமைப்பில் ஏற்பட்ட முக்கிய மாற்றத்தை பதிவு செய்தது. அதாவது தமிழ் சமூகத்தில் மிச்சம் மீதியிருந்த கூட்டு குடும்பம் என்கிற அலகு 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சிதறி சிறு குடும்பம் என்கிற புதிய அலகுகள் அதிகரிப்பதை அது விவரித்தது. தற்போது 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தின் முதியோர் பராமரிப்பு என்பது மிகப்பெரியதொரு சமூக சிக்கலாக உருவெடுத்திருப்பதற்கான முதன்மை காரணிகளில் நம் குடும்ப அமைப்பில் ஏற்பட்டு வரும் மாற்றம் முக்கியமானது. அதன் வரலாற்று போக்கை விவரிக்கிறார் கோவையில் இருக்கும் PSGR கிருஷ்ணம்மாள் கல்லூரியின் முதியோர் பராமரிப்பு துறையின் ஒருங்கிணைப்பாளர் ச. அருள்மொழி.
அப்போல்லாம் வந்து 5-6 பிரதர் சிஸ்டர் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே தான் திருமணங்கள். அதனால் ஒரு வீட்டில் வந்து ஒரு 15 பேர் திருமணமானவர்கள் ஜோடியோடு இருப்பாங்க. அவங்க ஜோடியாக கம்யூனல் ஃபார்மிங், ஒரு 100 ஏக்கர் தான் அவங்க ஃபார்மிங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாரும் குடும்பமும் மொத்தமாக பண்ணிகிட்ருப்பாங்க. காலனி ஆதிக்கம் வரும்பொழுது என்ன பண்ணாங்க, இந்த தொழில்மயமாக்குதல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் உண்டு பண்ண உடனே வேலைக்காக அவங்க வரும்பொழுது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்டு வந்துருச்சு. அப்போயே அந்த பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி சின்ன ஜாயின்ட் ஃபேமிலி தம் அப்பா அம்மாவோட மட்டும் வர்ற மாதிரி இருந்தது. அது இத்தனை ஆண்டுகள் அது நீடிக்க முடிஞ்சு தக்க வைத்துக்கொள்ள முடிஞ்சுது. இப்போ தக்க வைத்துக்கொள்ள முடியாத நிலைமை.
அருள்மொழி வர்ணிக்கும் விவசாய சமூகம் சார்ந்த கூட்டு குடும்பம் இன்றைய தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இல்லை. காரணம், 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே சிறு குடும்பம் என்கிற கருத்தாக்கமும் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்கிற வலுவான பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விளைவு, தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் இந்தியாவிலேயே மிகவும் குறைவு. ஒரு பக்கம் கூட்டு குடும்பம் சிறுத்து தனி குடும்பமானது மட்டுமல்ல, குடும்பம் என்கிற அமைப்பிற்குள்ளேயே கூட தலைமுறை தலைமுறையாக எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் முதியோரை பராமரித்து வந்த பெண்கள் அந்த பணியிலிருந்து விலகத் துவங்கினார்கள். இதன் வரலாற்று போக்கை விவரிக்கிறார் பெண்ணியவாதி ஓவியா.
குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு ஆணின் தலைமையிலான மற்ற உறுப்பினர்களை அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக வைத்திருப்பதற்கான ஒரு ஏற்பாடாக தான் வரலாற்றில் தோன்றியது. முன்னாடி வந்து பெண்கள் வந்து அவர்களுக்குன்னு எந்த ஒரு வழியும் இல்லாம எல்லா முதியோர்களையும் குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டிய சாதிகளாக அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு அவர்கள் சமூகத்தின் பிற பங்களிப்புகளை தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வேலைக்கு போற இடமும் ஒண்ணு உருவாயிருக்கு. அது ஒரு புது வழி, இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு செய். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு வந்து இந்த முதியோர் பராமரிப்பு அப்படிங்கிறதுக்கான உண்மையான நேர பற்றாக்குறை கவன பற்றாக்குறை ஏற்படுது. அப்படிங்கறதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு பெண் வந்து தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு ஆண் வீட்டுக்கு வந்து இடம்பெயர செய்யப்படுகிறார். அப்போ இன்னொரு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது முன்னால் வந்து கேள்வி என்பதே தெரியாத ஒரு பெண் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டது போல இன்று படித்து கேள்வி கேட்க தெரிந்த பெண் ஏற்றுக்கொள்வாள்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே அந்த மாற்றம் அப்படிங்கிற நிகழ்வு.
இன்றைய சூழலில் குடும்பத்தின் முதியோரை முழுநேரமும் பராமரிக்கும் தாதிகளாக பெண்களால் இனியும் தொடர்ந்து இருக்க முடியாது என்கிறார் ஓவியா.
அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப வெளிய வேலைக்கு போகணும். அப்ப வீட்டினுடைய வேலைப்பழு வெளியே இருக்கக்கூடிய வேலைப்பழு இரண்டும் சேர்ந்து கொள்கின்றது. எனவே அவர்களுடைய தரப்பில் ஒரு மனிதாயமான ரீதியிலே கூட ஒரு நியாயம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய நுகர்பொருள் கலாச்சாரம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு தனி நபராக தன்னுடைய வாழ்நாள்ல தாங்கள் அதிகமாக தூக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலாச்சார மனநிலை ஆண் பெண் இரண்டு பேரையுமே இது வந்து பிடித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் அதிக நபர்களோட தன்னுடைய வருமானத்தையும் நேரத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது.
இவை தவிர ஒட்டுமொத்த இந்தியாவில் வேகமாக நகர்மயமாகும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதும் முதியோரின் இன்றைய நிலைமைக்கு முக்கிய காரணம் என்கிறார் சென்னை வளர்ச்சி நிறுவனத்தின் துணை பேராசிரியர் விஜயபாஸ்கர்.
இப்ப சுதந்திரம் அடைந்த சமயத்துல, அதாவது 1951 சென்சஸ் படி தமிழ்நாடு மொத்த ஜனத்தொகையில 24.4% தான் வந்து நகரங்களை வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னாக்க ஏறக்குறைய 49% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இந்த நகரங்கள்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 49% வந்து மற்ற எல்லா பெரிய மாநில காட்டிலும் வந்துட்டு அதிகமான ஒரு தொகை. தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே வந்துட்டு மிக அதிகமாக நகரமய
அதாவது 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வருமானத்தில் பெருமளவு விவசாய வருமானமாக இருந்தது. ஆனால் இன்றைய தமிழ்நாட்டின் மொத்த வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு வெறும் 8% சுருங்கிவிட்டது என்கிறார் விஜயபாஸ்கர்.
மொத்த மாநில வருமானத்துல வந்து 8% வருமானம் தான் வந்து விவசாயத்துறையில இருந்து வந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மாநில காட்டிலும் வந்துட்டு மிக குறைவான ஒரு எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில இருந்தா வருது. ஸோ கிராமப்புறங்கள்ல விவசாயம் சார்ந்த வருமானம் வந்து ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு நகரமயமாதல் வந்துட்டு பெருகுது. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு வருமானம் வந்து குறைய குறைய ஆட்கள் கிராமத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குறிப்பாக வந்துட்டு இளைய சமுதாயம் வந்துட்டு கிராமத்துல வந்து வேலை வாய்ப்புகள் வந்துட்டு குறைய அல்லது வருமானம் வந்து குறையும் போது ஏதோ ஒரு கட்டத்துல வந்துட்டு கிராமத்தை விட்டுட்டு வெளியில போகக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால விவசாய துறையில மாத்திரம் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.
இப்படி இன்றைய இளம் தலைமுறையினர் விவசாயத்தை விட்டும் கிராமங்களை விட்டும் நகர்களை நோக்கி வரும்பொழுது கிராமங்களில் விடுபட்டு போகும் எச்சமாக தொக்கி நிற்கும் முதியவர் நிலைமை மோசமாவதாக கூறுகிறார் முதியவர்களுக்கான தேசிய கூட்டமைப்பின் துணை இயக்குனர் ஆர் சுப்பராஜ்.
கிராமத்திலிருந்து வர்றவன் தன்னுடைய பேரண்ட்ஸை விட்டுட்டு இவன் வந்துடுறான். பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலமா இருக்கும், அதை விட்டுட்டு இவனோட இங்கே வர முடியாது. ரெண்டாவது இங்கே வந்தாலுமே அவனுடைய இன்கம் வந்து ஃபேமிலி போத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாலுமே ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு தான் இருக்கும். இவங்க வந்தாங்கன்னா அடிஷனல் பர்டன் டு தட் ஃபேமிலி. அப்போ அங்கே வந்து ஒரு இதில் அவங்களை விட்டுட்டு வர முடியல, இங்கே கொண்டு வந்தாலும் காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க அங்களை விட்டுட்டு வர்றதுனால ஒவ்வொருத்தரும் கேதரிங்கோடு இருப்பாங்க, எல்லாம் பாசத்தோடு இருப்பாங்க. இங்கே அங்கே வந்து குழந்தைகள் போன உடனே நம்மளை விட்டு குழந்தை நம்மளை போயிருச்சு, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்களே, அப்போ நம்மளை தனியாக விட்டுட்டாங்களே, மரியாதை எல்லாமே செஞ்சிட்டாங்களேன்ட்டு அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
இவர் கூறுவதற்கான நிதர்சன சாட்சிய குரலாக ஒலிக்கிறார் மதுரை திருமங்கலத்தில் இருக்கும் இந்த கிராமத்து விவசாயி.
இப்போ எனக்கு 2 மயம் இருக்கான்னு வைங்க, 2 மயம் வயசாகி போயிட்டான். வயசு நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி காப்பாற்றினா கரை செலுத்தினாங்க ஈய எறும்பு கடிக்காம. இப்போ நம்ம இனத்தை கஷ்டப்படுறதுனால நம்ம அப்பாவத்தால் கஞ்சி ஊற்றி தண்ணி ஊற்றி தூக்கி போடணும் அப்படின்ற எண்ணம் இப்போ உள்ளவர்களுக்கு இல்லைங்க.
கூட்டு குடும்ப அமைப்பின் சிதைவு, குடும்பத்திற்குள் மாறி வரும் பெண்களின் பங்களிப்பு, நகர்மயமாதலுக்கு அடுத்தபடியாக மருத்துவ முன்னேற்றங்களும் தமிழர்களின் வாழ்நாளை கணிசமான அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறது என்கிறார் இந்தியாவின் முன்னணி முதியோர் மருத்துவர்களில் ஒருவரான V.S. நடராஜன்.
முதியோர் மருத்துவத்தை வந்து 1978 நான் இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து லாங்குட்டி அளவு மேக்ஸிமம் 50-55 மேலே கிடையாது. நான் முதியோர் மருத்துவர்னு சொல்லி 60 மேலே போர்டே போட்டிருப்பேன். பட் இங்கே வர பேஷண்ட் யோசிச்சுருவேன், வயசு 50-55 தான் வருவாங்க, இருந்தாலும் டாக்டர் போர்டை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து லாங்குட்டி லைஃப் குறைவு, இப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப குறைவு. ஒரு காலத்தில் சுமைதாங்க இருந்தவங்க இன்றைக்கி சுமையாக மாறி இருக்கிறாங்க. அதில் முதியோர் பராமரிப்புங்கிறது ப்ரையாரிட்டி ஆல்மோஸ்ட் நில்னு சொல்லலாம். அது ரொம்ப வருத்தக்கமான விஷயம், ஆனால் இதுதான் உண்மை.
இப்படிப்பட்ட முதியவர்களை இன்றைய இளம் தலைமுறை எப்படி எதிர்கொள்கிறது?
நிறைய விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க சிசு கொலையை பற்றி பேசியிருப்பீங்க, ஆனால் இப்போ வயதானவர்கள் கொலை தலைக்கூத்தலுங்கிற பேரில் நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு.
ஹெல்பேஜ் இந்தியாவின் துணை இயக்குனர் சத்யபாபு குறிப்பிடும் பிள்ளைகள் செய்யும் பெற்றோர் கொலைகள் குறித்து அடுத்த வாரம் விரிவாக.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 2 பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன்.
நேயர்களே, இந்த தொடரின் முந்தைய முதல் பகுதி பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கிடைக்கிறது. தொடரை கேளுங்கள். அது இந்த தொடர் குறித்து உங்கள் விமர்சனங்களை, கருத்துக்களை, ஆலோசனைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து விளையாட்டுச் செய்தி ஒன்று வழங்குகிறார் சாதாத்.
முதலில் இறகு பந்தாட்டம். சீனா ஓபன் சூப்பர் சீரீஸ் இறகு பந்தாட்ட போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை சாய்னா நெஹ்வால் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஃபுசுவில் இன்று நடந்த இறுதியாட்டத்தில் ஜப்பானின் அகானே யாமாகுச்சியை 21-12, 22-20 என்ற நேர் செட் கணக்கில் சாய்னா வென்றார். உலகத்தர வரிசையில் 5வது இடத்தில் இருக்கின்ற சாய்னாவுக்கு இந்த வெற்றியின் மூலம் $700,000 பரிசு கிடைத்திருக்கிறது. இந்த பந்தயத்தில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இளம் வீரரான கே ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கின்றார். இறுதியாட்டத்தில் 5 உலக சாம்பியன் பட்டம் பெற்றவரான சீனாவின் லின்னை 21-19, 21-17 என்ற நேர்செட் கணக்கில் ஸ்ரீகாந்த் வென்றிருக்கின்றார். கிரிக்கெட். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையில் ராஞ்சியில் இன்று நடந்த 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இதன் மூலம் இந்த ஒருநாள் தொடரை 5-0 என்ற கணக்கில் இந்தியா வென்றிருக்கிறது. இன்றைய ஆட்டத்தில் இலங்கை அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ், இந்திய அணித் தலைவர் விராட் கோலி என்று இருவருமே 139 ரன்களை அடித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
இஸ்லாமிய அரசு ஆயுதாரிகள் மேலும் ஒரு அமெரிக்க பணைய கைதியை தலைவட்டி கொண்டிருப்பதாக காட்டும் வீடியோவை இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றனர். G20 மாநாட்டில் உலகத் தலைவர்கள் எட்டியிருக்கின்ற பொருளாதார இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்தினால் அடுத்த 5 ஆண்டுகளில் மில்லியன் கணக்கான தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கிழக்கு யுக்ரைனில் 4 மாதங்களுக்கு முன்னர் வானில் வெடித்து நொறுங்கி சிதறிய மலேசியா ஏர்லைன்ஸ் விமானத்தின் சிதிலங்களை அகற்றுகின்ற பணிகள் தொடங்கியிருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.